الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم நிறைவுடைய வாழ்வழிக்கு நெடுநிலத்தை காக்கவல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைக்கும் அவனையே போற்றுகின்றேன் புகழ்கின்றேன் அல்ஹம்துலில்லா. சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதர்கள் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்து அன்னவர்களுடைய உத்தம தூதர்களாகிய சஹாபாக்கள் அவர்களை உயர்ந்த சாபழியுங்கள். கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வழிகளை பின்பற்றி வாழ்வார்களோ அத்துடைய நல்லவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஃத்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் கொண்ட ஏகநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அனுதினமும் பயந்து விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சு பயந்து பணிந்த தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுவார். முதற்க நடிகனுக்கும் அப்பாளுங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன், நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களை ஒரு மேலான நோக்கத்திற்காக வேண்டி படைத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை இது அல்லாஹ் வாழ் எங்களுக்கு வாழ்வதற்காக வேண்டி தரப்பட்ட இடம் அல்ல. ஒரு யதார்த்தமான ஒரு ஹக்கீக்கத்தான ஒரு வாழ்க்கைக்கு தயாராகுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் தரப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் தான் இந்த உலகம். யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் படைக்கப்பட்ட நோக்கத்தை சரியாக உணர்ந்து அறிந்து தெரிந்து மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த நிரந்தரமான நீடூடிகால வாழ்க்கையை மையமாக வைத்து அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இந்த உலக வாழ்க்கையை கடத்தி கழித்து முடித்து விடுவார்களோ, நிச்சயமாக சத்தியமாக இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை சொர்க்கமாக்கி விடுவார். யாரெல்லாம் அதற்கு மாற்றமாக இந்த உலகத்திலே தன்னுடைய நஃப்சு விரும்புகின்ற பாவங்களை எல்லாம் அட்டகாசங்களை எல்லாம் அநியாயங்களை எல்லாம் அனிச்சாட்டியங்களை எல்லாம் புரிந்து கொண்டே தான் தோன்றி தனமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த குறுகிய கால வாழ்க்கையை கணித்து முடித்து விடுகிறார்களோ, நிச்சயமாக சத்தியமாக இவர்களுக்கு படு பயங்கரமான நோவினை தரும் வேதனைகளையும் அவாபுகளையும் தண்டனைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நரகலோகத்திலே தயார் செய்து வைத்திருக்கிறார். இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த செய்தியை உணர்த்துவதற்காக வேண்டிதான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனுப்பி புத்தி கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உணர்த்தி இருக்கிறார். ஆனாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அல்குர்ஆன் இன்ன வஅதல்லாஹி ஹக், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய வாக்குறுதி நிதர்சனமான உண்மையானது, அது சத்திய தெய்வீக வாக்காக இருக்கிறது, அது நடப்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த வாக்குறுதி என்னவென்றால் நாளைய கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வால் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற
அந்த பயங்கரமான நரகலோகத்தை மனிதர்களுடைய உடம்புகளினாலும் ஜின்களின் மூலமாகவும் அந்த நரகத்தின் வயிற்றை நிரப்பியே தீருவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்துவான். அது நிதர்சனமான உண்மையாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு வழிகெடுத்துவிடும், உங்களை ஏமாற்றிவிடும், உங்களை மறக்கடிக்க செய்துவிடும் என்றெல்லாம் பொருள்படக்கூடிய இந்த உலக வாழ்க்கையுடைய இன்பங்களும் இந்த உலக வாழ்க்கையுடைய மோகங்களும் இதுல இருக்கின்ற இன்பங்களை நான் அனுபவிக்க வேண்டும், இந்த உலகத்திலே நீடுழி காலம் நான் இந்த உலகத்திலே நிலைத்து வாழ வேண்டும் என்ற அந்த மாயை இந்த உலகத்துடைய மோகம் உங்களை ஏமாற்றத்தில் வீழ்த்தி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறார். ஒன்று, இந்த உலக வாழ்க்கையுடைய இன்பம், இந்த உலக வாழ்க்கையுடைய மாயம், இந்த உலக வாழ்க்கையுடைய மோகம், மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கையை மையமாக வைத்து செயல்படுகின்ற மனிதனை அது சரியாக செயல்பட விடாமல் அது தடுக்கும். அல்லாஹு அக்பர். பாங்க சத்தம் கேட்கிறது. வியாபாரி கடையிலே இருக்கிறார். கொள்கைக்கு வாருங்கள், வெற்றிக்கு வாருங்கள், நிறைந்து வாருங்கள், ஆனாலும் கூட அந்த கடை இவரை தடுக்கும், அந்த வியாபாரம் இவரை தடுக்கும், அந்த விளையாட்டு இவரை தடுக்கும், அந்த வீணான பாவச் செயல்கள் இவரை தடுக்கும். இது உலக வாழ்க்கையுடைய மாயை. இது உங்களை ஏமாற்றத்தில் வீழ்த்தி விட வேண்டாம். இரண்டாவது, வலா யகுர் வண்ண கும்பில்லாஹில் கரூர். இவளி ரொம்ப பயங்கரமானவர், ஏமாற்றி விடுவார், வழிகெடுத்து விடுவார், அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை உங்களுக்கு மறக்கடித்து விடுவார். எனவே அவனுடைய மாய வலையில் சிக்காமல் இந்த இரு பெரும் தடைகளை தாண்டி மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மையமாக வைத்து நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு முடிவே இல்லாத, அழிவே இல்லாத, நிரந்தரமான இன்பகரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறார். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையுடைய மோகத்தை பற்றி குர்ஆன் அதிகமான இடங்களில் எச்சரிக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமான இடத்திலே எச்சரிக்கிறார்கள். எனவே முதலாவது, இந்த உலக வாழ்க்கை ஹக்கீகத்து ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல லகத் தலக்னல் இன்ஸான ஃபீ அஹ்சனி தக்வீம், ஏனைய படைப்பினங்களை விட மனிதர்களை நாம் அழகான படைப்பாக படைத்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். உண்மையிலே மனிதனுடைய தோற்றமும் மனிதனுடைய அமைப்பும் மிருகங்களை விட, ஏனைய விலங்குகளை விட வித்தியாசமான ஒரு அமைப்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான அமைப்பிலே படைத்திருக்கிறான் என்பது மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. இன்னொருடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலத்தது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை, மனித படைப்பை நாம் ஏனைய படைப்பினங்களை விட கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் பிறந்ததில் இருந்து இறக்கும் வரைக்கும் அவருடைய இந்த உலக வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, லகது ஹலக்னல் இன்ஸான ஃபீ கபத், மனிதனை பாரிய பல சிரமங்களை கொடுத்து நாம் படைத்திருக்கிறோம். இந்த உலகத்துக்கு மனிதனாக பிறந்து விட்டால் எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய தரத்துக்கு ஏற்ற கஷ்டம் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்திலே கஷ்டத்தினால், துன்பங்களினால், பிரச்சனைகளினால் அவர் அப்படியே சிக்கி தவித்துக் கொண்டே இருப்பார். இந்த மனிதன் கஷ்டத்திற்கு மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற இந்த வசனத்திற்கு தஃப்ஸீர் குர்துபியிலே இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஆச்சரியமான விளக்கத்தை எழுதுகிறார். இந்த மனிதனுடைய கஷ்டம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எது வரைக்கும் தொடர்கிறது? அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, லக்கத் ஹலக்னல் இன்ஸான ஃபீ கவத், மனிதனை பாரிய சிரமத்திற்குள் வைத்து நாம் படைத்திருக்கிறோம் என்றால் அந்த சிரமம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எது வரைக்கும் தொடர்கிறது என்று எழுதுகின்ற நேரத்திலே தாயுடைய கருவுக்குள் இருக்கும் பொழுதே ஆரம்பிக்கிறது. மூன்று வகையான இருள், நெருக்கடியான இடம், அங்கே வாய்க்கு ருசியான சாப்பாடு கிடையாது. நோயாளிக்கு சேலன் மூலமாக சாப்பாடு கொடுக்கப்படுகின்ற பொழுது அது உடம்புக்கு தெம்பை கொடுக்கும், அதிலே சந்தேகம் கிடையாது. ஆனால் வாய்க்கு நாக்குக்கு சுவையை ருசியை கொடுக்காது. தெரியுமா சகோதரர்களே, தாயுடைய வயிற்றுக்குள் இருந்து தொப்புள் கொடியின் மூலமாக அந்த குழந்தையுடைய சாப்பாடு போகிறது. அந்த சாப்பாடு போகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு ருசி தெரியாது, அந்த குழந்தைக்கு அதனுடைய சுவை தெரியாது. அதை கண்ணால் முடியுமான அளவு காலை கையை நீட்டி அகல விரிக்க முடியாது. ஒரு பக்கம் நீட்டினால் எங்கோ கருவுடைய ஒரு சிவற்றிலே அது போய் முட்டிக் கொள்ளும். முட்டுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கும் வருத்தமாக இருக்கும். முட்டப்படுகின்ற பொழுது அந்த குழந்தையை சுமக்கின்ற தாயும் சிரமப்படுவார். சிரமம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? தாயுடைய கருவுக்குள் இருந்தே ஆரம்பிக்கிறது. பிறகு அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தும்ம ஸபீல யஸ்ரா, அந்த குழந்தை உருவாகி தாயுடைய கருவுக்குள்ளே உருவாகி அது வெளியே வருகின்ற அந்த சிறியோர் வழியை லேசுபடுத்தியவனும் அல்லாஹுதான். ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அதனுடைய சராசரி பாரம் அந்த ஹெல்த் கார்டை எடுத்து பார்க்கின்ற பொழுது அதிலே 3 கிலோ 3.5 கிலோ 4 கிலோ அந்த குழந்தையுடைய பாரம் இருக்கும். அந்த பாரமான பருமனான குழந்தை வெளியே வருகின்ற வழி இருக்கிறதே, அந்த வழியை நாங்கள் தான் லேசுபடுத்தினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். அந்த குழந்தை வெளியே வருகின்ற பொழுது சில குழந்தைகள் வெளியே வந்துவிட முடியாமலும் உள்ளே திரும்ப செல்ல முடியாமலும் இடையிலே திண்டாடி கொண்டிருக்கும். அந்த குழந்தைகளுடைய தலைகளை பார்த்தால் அதற்குரிய ஆதாரம் தெளிவாக இருக்கும். சில ஆயுதங்களின் மூலமாக நசுக்கப்பட்டு அந்த குழந்தையுடைய தலை அப்படியே கவ்வப்பட்டு அது இழுத்து எடுக்கின்ற பொழுது சில இரத்த காயங்களோடு அந்த குழந்தை இந்த உலகத்திலே பிறப்பதை நாம் பார்க்கிறோம் என்றால் அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது ஒரு வகையான வருத்தம். கண்ணியமான கனவான்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த காலத்துல சித்தரின் முறை என்று சொல்லி ஒன்று வந்திருக்கிறது. அதனால் அதிகமான குழந்தைகள் தப்பித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் காலத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த மனித பிறவியை பாதுகாக்கும் ஏற்பாட்டை செய்திருக்கிறார். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்துணை தாய்மார்கள் எத்துணை குழந்தைகளுடைய உயிர் அநியாயமாக இல்லாமலாக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றுக்குள் இருந்து உங்களை வெளிப்படுத்துபவன் அல்லாஹுதான் என்று குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறார். வெளிப்படுத்துகின்ற பொழுது ஒரு வகையான கஷ்டத்தோடு அந்த குழந்தை பிறக்கிறது. அதற்கு பின்னால் தாய்க்கும் அந்த சேய்க்கும் தொடர்பை ஏற்படுத்துகின்ற அந்த தொப்புள் கொடியை கட்டுகின்ற பொழுது ஒரு வகையான வருத்தம். வெட்டப்பட்ட தொப்புள் கொடியுடைய அந்த தொப்புளுடைய புண் ஆறும் வரைக்கும் ஒரு வகையான வருத்தம். சில பேர் மாதக்கணக்கு பார்த்திருப்பேன், அது பழுத்து அது ஆறாமல் அது தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே சில விஷபீதைகள் கூட போய் மிகவும் சிரமத்திற்குள்ளாக்கப்படுகின்ற எத்தனையோ குழந்தைகள் உலகத்திலே நாம் பார்த்திருக்கிறோம் என்றால் அதனுடைய வருத்தம் படிப்படியாக போகிறது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், லேசாக இந்த உலகத்திலே நாம் மனிதனை வைத்திருப்பது கிடையாது, பல வகையான சிரமங்களை கொடுத்துதான் இந்த உலகத்திலே நாம் மனிதனை வைத்திருக்கிறோம். அதற்கு பின்னால் ஹஸ்னா செய்கின்ற பொழுது அது ஒரு வகையான வருத்தம். அந்த ஹஸ்னா செய்கின்ற பொழுது அநேகமாக 197 வீதமான பெற்றோர்கள் டாக்டர் இடத்திலே தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு போக மாட்டார்கள். ஏன்? அது படுகின்ற அவஸ்தையை என்னால் பார்த்து சகிக்க முடியாது என்ற காரணத்தினாலே அந்த குழந்தையுடைய ஒரு மாமாவோ அல்லது இவருடைய ஒரு மச்சானோ அந்த குழந்தையை ஹஸ்னாவுக்காக வேண்டி வைத்தியரிடத்திலே கொண்டு போக முடியாது. ஏனென்றால் அதுவும் எங்களுக்கு தெரியாத மறைமுகமான ஒரு சிரமம் தான். பின்னால் அந்த குழந்தை எழுந்து எழுந்து நடை பயிலுகின்ற பொழுது விழுந்து விழுந்து எழும்புகின்ற ஒவ்வொரு தடவையும் படுகின்ற கஷ்டம் அதுவும் இந்த குர்ஆன் வசனத்திற்குள்ளே சேரும். திடீரென்று காய்ச்சல் வரும், மருந்தை மாத்திரையை கொடுத்து பார்ப்போம், குணமாகாது, டாக்டரை நாடுவோம், வாய் திறந்து பார்ப்பார், முரசு வீங்கி இருக்கும், அது சிவந்திருக்கும், அது தடிப்பமாக இருக்கும். இப்பொழுது சிரித்து கொண்டு சொல்லுவார், ஓஹோ குழந்தைக்கு பல்லு முளைக்க போகிறது என்றால் ஒவ்வொரு பல்லும் முளைக்கின்ற பொழுதும் ஒரு வருத்தத்தை கொடுக்கிறார். அந்த பல்லையும் அல்லாஹ் முளைக்க வைக்கிறார். அது 18 வயதிலே முளைக்கின்ற பல்லாகட்டும், 24 வயதிலே முளைக்கின்ற பல்லாகட்டும், அல்லது முதலாவது அந்த முரசை கிழித்துக் கொண்டு வெளியே வருகின்ற பல்லாகட்டும், சில பேருக்கு பல்லு வெளியே வராது. பல்லு வைத்தியர்களை நாடினால் அந்த முரசை கொஞ்சம் தோண்டி சிறிய ஒரு சர்ஜரி பண்ணி விடுவார். சில விழுந்த பல்லுகள் முளைக்காது, அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தால் அடுத்த சைடுல இரண்டு பல்லுடைய வேர்களும் இந்த பல்லு வெளியே வரவிடாமல் தடையாக அமிழ்ச்சி பிடித்துக் கொண்டிருக்கும். அதை சிறிய ஒரு சேஜரி பண்ணி அந்த பல்லை முளைக்க வைப்பார்கள் என்றால் ஒவ்வொரு பல்லும் தானாக முளைக்கிறது. ஆனாலும் அது முளைக்கின்ற பொழுது ஒரு வகையான வருத்தம். இது எவ்வளவு காலம், இதனுடைய முடிவு எங்கு? கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது இந்த உலகத்திலே மனிதன் முகம் கொடுக்கின்ற வருத்தங்களில் எல்லாம் ஆக இறுதியும் உறுதியுமான வருத்தம் அது சக்கராத்துடைய வருத்தம். இதிலே அதில் சொல்லலாலே செல்லம், அவர்களும் விதிவிலக்கு அல்ல, அவர்களுக்கும் அந்த கஷ்டம் அதையும் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ் தெளிவாக சொல்லுகிறது. லா இலாஹா இல்லல்லாஹ் அலா இன்னல் மௌத்தில சக்கரா. ஏ அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, மௌத்துடைய நேரத்தில் ஏற்படுகின்ற மயக்கம் அந்த சக்கரா அது ரொம்ப பயங்கரமானது என்று குரல் கொடுக்கின்ற அளவுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த வருத்தம் விட்டு வைக்கவில்லை. ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து ஆசுகிறார், இந்த உலகத்துடைய இறுதி மூச்சுக்களை விட்டுக்கொண்டு வாங்கிக் கொண்டிருக்கிறார். படுகின்ற அவஸ்தையை, படுகின்ற சிரமத்தை பார்த்து ஏக்கத்தோடு கண்ணீர் மல்க பக்கத்திலே அருமை மகளார் பாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நிற்கும் பொழுது என்ன சொன்னார்கள்? பாத்திமாவே நீ அழ வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லை தலி அபீ கர்புன் பஃதல் யௌ, உன்னுடைய தந்தை இந்த உலகத்திலே படுகின்ற எல்லா கஷ்டத்திற்கும் இறுதியான கஷ்டம் இந்த கஷ்டம் தான். இது முடிந்து விட்டால் நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய தகப்பன் அதற்கு பின்னால் கஷ்டத்தையே அனுபவிக்க முடியாத, அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு சுவர்க்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன், எனவே நீ அழக்கூடாது என்னுடைய அருமை மகளை என்று ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற பொழுது தான் வருத்தத்திலே இருக்கிறேன் என்பதை சொல்லாமல் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்றால் கருவுக்குள் இருந்து ஆரம்பிக்கின்ற வருத்தம் கபருக்கு செல்லுகின்ற வரைக்கும் அந்த இறுதி தருவாய் இந்த உடலில் இருந்து ரூபு பிரிகின்ற அந்த வினாதி வரைக்கும் இந்த உலகத்திலே மனிதன் கஷ்டத்திற்கும் சிரமத்திற்கும் மத்தியில் தான் வாழ்கிறார். அதற்குள்ளே பல இன்பங்கள், பல சந்தோஷகரமான நிகழ்வுகள். அந்த இன்பத்திற்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவுதான் இன்பம் அனுபவித்தாலும் கூட மௌத்துக்கு பின்னால் அல்லாஹுவால் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிற இன்பத்தோடு இதை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஆழ்கடலில் முங்கி எடுக்கப்பட்ட ஊசியிலே ஒட்டி கிடக்கின்ற ஒரு துளி தண்ணீருக்கு சமன் இந்த உலக வாழ்க்கையின் இன்பம். குடும்பத்திலே பல சந்தோஷமான நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். வீட்டிலே திருமணம் நடக்கிறதா, மாஷா அல்லாஹ், குடும்பம் எல்லாம் சேர்வார்கள், ஆனந்தம், குழந்தைகள் ஒரு பக்கம் விளையாட, மின் விளக்குகளால் அந்த வீடு ஒரு பக்கம் அலங்கரிக்கப்பட, உறவினர்களுடைய வருகையின் மூலமாகவும் வந்தவர்கள் கொண்டு வந்த இனிப்பு பதார்த்தங்களை பரிமாறுகின்ற பொழுதும் அந்த வீடு களை கட்டும். திருமண வைபவம் முடிந்துவிட்டால் கொஞ்ச நாளையில் அந்த திருமண தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கின்ற பொழுது அது ஒரு வகையான வித்தியாசமான ஒரு சந்தோஷம். அதற்கு பின்னால் அந்த குழந்தையுடைய அபீகாவுடைய சாப்பாடு அது ஒரு வகையான சந்தோஷம். பல சந்தோஷம் உதாரணத்திற்காக சொல்லுகிறேன், அந்த வீட்டில யாராவது ஹஜ்ஜி உம்ராவுக்கு போவதாக இருந்தால் அது ஒரு அலாதியான சந்தோஷம். இன்விடேஷன் இல்லாத, அழைப்பு இல்லாத உலகத்திலே ரெண்டே ரெண்டு ஃபங்க்ஷன், அதில் ஒன்று மௌத், ரெண்டாவது ஹஜ். ஹஜ்ஜிக்கு போகின்ற பொழுது யாரும் விசிட்டிங் கார்டோ இன்விடேஷனோ கொடுப்பது கிடையாது. எல்லோரும் கேள்விப்பட கேள்விப்பட அவரிடத்திலே சென்று அல்லாஹ்விடத்திலே அனுப்ப வேண்டிய சில தூது செய்திகளை அவர்களின் மூலமாக அனுப்புவார். என்னுடைய குமரே காரியம் சரிவரவில்லை, கவுதத்துல்லாவை கண்ட உடனே என்னுடைய மகனுக்காக ஒரு துவா, என்னுடைய நோய் இன்னும் குணமாகவில்லை, கவுதத்துல்லாவை கண்ட உடனே என்னுடைய நோய் குணமாக ஒரு துவா, என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய குடும்ப பிரச்சனை, என்னுடைய நோய் பிரச்சனை, என்னுடைய தொழில் பிரச்சனை என்று எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்து தொட்டுகின்ற அந்த இல்லமாக ஒரு ஹாஜுடைய வீட்டை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். சந்தோஷம் அந்த ஹஜ்ஜிக்கு போன தாயும் தகப்பனும் திரும்பி வருகின்ற பொழுது அந்த வீடு எவ்வளவு சந்தோஷம். இதெல்லாம் சந்தோஷமும் வரும். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ஸிரு திக்ர ஹாலிமில் லஃப்ஸா, அதிகமாக இன்பகரமான நிகழ்வுகளை எல்லாம் ஒரு நொடிக்கொழுவிலே தவிடு பொடியாக்கக்கூடிய மவுத்து வரும். நீங்கள் அதற்கு முன்னால் அனுபவித்த அத்துணை இன்பங்களையும் ஒரு நொடியிலே சுக்குநூறாக்கிறோம். அந்த மரணத்தையும் அதிகமாக நினைத்துக் கொள்ளுங்கள். கல்யாணத்திற்கு ஒன்று சேருகிறீர்களா? இது மாதிரி நாம் ஒரு ஜனாதாவிலே ஒன்று சேரப்போகிறோம். இறுதி பய இறுதி கடமை ஹஜ்ஜை முடிப்பதற்காக வேண்டி போகின்ற அந்த விழாவிலே ஒன்று சேர்கிறோமா? இறுதி பயணமான அந்த மௌத்தை நாம் அடைகின்ற பொழுது இதே மாதிரி என்னுடைய வீட்டிலே ஒன்று சேருவார்கள். இப்பொழுது இருக்கின்ற சிரிப்பும் இப்பொழுது இருக்கின்ற சத்தமும் இப்பொழுது இருக்கின்ற சந்தோஷமும் அந்த நாளில் கவலையோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் கழிக்கின்ற வினாடிகளாக மாறும். அப்படி ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்குள் வரும், அதிலே சந்தேகம் கிடையாது. ஆனால் அது யாருக்கு முதலில் வரும் என்பதற்கு தரத்தீபும் கிடையாது. பிறப்பிலே தரத்தீப் இருக்கிறது. பிள்ளை பிள்ளைக்கு முன்னால் தகப்பன், தகப்பனுக்கு முன்னால் பாட்டன், அவருக்கு முன்னால் தூட்டன் என்றெல்லாம் பிறப்புக்கு தரத்தீப் இருக்கும். ஆனால் இறப்புக்கு தரத்தீபு கிடையாது. எங்களுக்கு பின்னால் இந்த உலகத்தை பார்த்தவர்கள் எங்களுக்கு முன்னால் மன்னரையை பார்த்து விடுவார்கள். யாருக்கு வரும் என்று தெரியாது. வெளிமாநகர்வான்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் இந்த உலகத்திலே உள்ள இன்பம் இருக்கிறது, இது நிரந்தரமானதல்ல. இந்த உலகத்திலே இருக்கின்ற துன்பம், இதுவும் நிரந்தரமானதல்ல. ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு சிக்கல் வருகிறது, அதற்கு நிரந்தரம் கிடையாது. காலப்போக்கிலே அது மங்கிவிடும், அது மாறுவாய் மறைந்துவிடும், அது இல்லாமல் போய்விடும். அதற்கு பின்னால் ஒரு சந்தோஷம் இந்த உலகத்திலே வரும். எனவேதான் இந்த உலகத்திலே இருக்கின்ற இன்பத்தையும் துன்பத்தையும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மையமாக வைத்து அதை பயன்படுத்த வேண்டும். இமாம் தம்பாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படித்து உங்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட வரிகள், வார்த்தைகள், அந்த வார்த்தைகளாக நீங்கள் எதை முன்வைக்க நாடுகிறீர்கள் என்று ஒரு பேட்டியிலே அவரிடத்திலே கேட்கப்பட்ட நேரத்திலே அவர் ஒரு கட்டத்திலே எழுதுகிறார், 70 வருஷமாக நான் குர்ஆன் ஹதீஸை மார்க்கத்தோடு இஸ்லாம் சம்பந்தமான தெளிவுகளை நான் படித்திருக்கிறேன். 70 வருஷமாக நான் படிக்க ஆரம்பித்ததிலிருந்து தொடர்ச்சியாக 70 ஆண்டுகள் படித்தது. என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட வரிகள் என்ன தெரியுமா? அல்லாமா இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களே, இன்ன மஷக்கத்த தாஅ, ஒரு வழிபாட்டுக்காக வேண்டி இருப்பதை ஏற்றுக்கொள்கின்ற சிரமம் இருக்கிறது. உதாரணமாக சொல்லுவதற்காக வேண்டி ஏற்றுக்கொள்கிற முயற்சி, ஹஜ்ஜிக்காக வேண்டி நாம் எடுத்துக்கொள்கின்ற சிரமம், நோன்பு பிடிக்கின்ற பொழுது நாம் அடைகின்ற கஷ்டம், அல்லாஹ்வுடைய ஒரு வழிபாட்டை ஒரு இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் படுகின்ற கஷ்டம், அது ரமலானுடைய காலத்திலே இரவு முழுக்க நின்று வணங்குகின்ற லைலத்துல் கத்ருடைய இரவுடைய வேட்டையிலே இறங்குகின்ற கண் விழித்து கால்கடுக்க நாக்கு வறண்டவர்களாக அமல் செய்கிறோம். அமல் செய்கின்ற பொழுது ஒரு சிரமத்தை அடைந்து கொள்கிறோம். அந்த சிரமம் அது நிரந்தரமானதல்ல. ஹஜ்ஜிக்காக வேண்டி 1000க்கு 1 தடவை போகிறோம். மினா, அரபா, முஸ்தலிஃபா என்று பட்ட வெயிலிலே சாறு மாறாக அங்கும் இங்கும் அலைந்து நடை பயின்று அந்த இடத்திலே ஜமராத்துக்கு கல்லெறிந்து சுருவான் கொடுப்பதற்கு இன்னும் பல கிலோமீட்டர்கள் நடந்து இவ்வளவு சிரமத்திற்கு முகம் கொடுக்கிறோம். ஆனால் அந்த சிரமம் அது நிரந்தரமானதல்ல. முடித்துவிட்டு நாட்டுக்கு வந்து இறங்கிய உடனே நாம் ஒரு ஓய்வு எடுத்ததற்கு பின்னால் நாம் அனுபவித்த சிரமம் மறைந்துவிடும், மங்கிவிடும். ஆனால் அந்த அனுபவித்த அந்த சிரமத்தினால் மேற்கொண்ட அமலுக்கு கிடைக்கப் போகின்ற கூலி இருக்கிறதே, அதற்குரிய வெகுமதி இருக்கிறதே, இதற்கு முடிவு கிடையாது. அதே மாதிரி பாவத்திற்காக வேண்டி நாம் எடுத்துக்கொண்ட அந்த இன்பகரமான சில வினாடிகள், ஒரு மனிதன் ஜினா செய்கிறான், ஒரு அரமணிக்கால இன்பத்திற்காக வேண்டி லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து கடல் கடந்து நாடு விட்டு நாடு சென்று தனியான இடங்களுக்கு சென்று 4 சுவருக்குள்ளே இருந்து 4 பேருக்கு தெரியாமல் கச்சிதமாக அற்புதமாக அந்த பாவத்தை செய்து முடிக்கிறார். அரமணிக்காலத்திலே அவருடைய இன்பம் முடிந்து விடுகிறது. அந்த இன்பம் அது நிரந்தரமானதல்ல. ஆனால் அந்த அரமணிக்கால இன்பத்திற்காக வேண்டி இவன் செய்த அந்த இன்ப பாவம் இருக்கிறது, அதற்குரிய பனிஷ்மெண்ட், அதற்கும் முடிவு கிடையாது. ஆனால் அந்த இன்பம் 10 நிமிஷத்தில் முடிந்துவிடும். இன்பத்திற்கு கிடைக்கின்ற அந்த தண்டனை இருக்கிறது, இதற்கு முடிவு கிடையாது. எனவே நீங்கள் இந்த உலகத்திலே மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மையமாக வைத்து நீங்கள் படுகின்ற கஷ்டங்களை படுங்கள். மனிதன் சிரம் மேற்கொண்டு செய்த அமல் எவ்வளவு கஷ்டப்பட்டு அமல் செய்தானோ அவ்வளவுக்கு கூலி அவன் கிடைக்கும். அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான் என்ற வரிகள் எந்த உள்ளத்திலே இன்னும் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது என்ற கருத்தை அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார். வெளிவான கனவான்களை அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களை, எனவே இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களோ துன்பங்களோ இந்த உலகத்தில் உள்ள உறவுகளோ உடைமைகளோ நிரந்தரமானதல்ல, இது போலியானது. சம்பாதித்து அந்த பில்டிங் என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, இந்த காணி என்னுடையது, இந்த வாகனம் என்னுடையது, புதிதாக வருகின்ற இந்த வாகனத்தையும் நான் வாங்குவதற்காக வேண்டி அட்வான்ஸ் பண்ணி இருக்கிறேன், அந்த வீடு மகனுக்கு, இந்த கடை மகனுக்கு, இந்த வீடு சிறிய மகனுக்கு என்றெல்லாம் உடம்பை குளிப்பாட்டி அந்த ஜனாதாவுடைய கட்டையை அதனுடைய அவுரத்தை மறைப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற அந்த இரண்டு கபன் துண்டுகளையும் உன்னுடைய உடம்பில் இருக்கின்ற ஓட்டைகளை அடைப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற அந்த பஞ்சி துண்டையும் தவிர இந்த உலகத்தில் இருந்து மிஞ்சி உன்னால் எதையும் கொண்டு போக முடியாது. இதையதான் உலகத்தில் உள்ள உடைமைகள் நிரந்தரமானதல்ல, உலகத்தில் உள்ள உறவுகளும் நிரந்தரமானதல்ல. எதை வேண்டுமானாலும் விருப்பம் பெய், நேசம் பெய். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன வரிகள். நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எதை வேண்டுமானால் அல்லது யாரை வேண்டுமானாலும் நேசம் வைத்துக் கொள்ளுங்கள். சத்தியமாக சொல்லுகிறேன், ஒரு நாள் அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டி வரும், அல்லது உங்களை விட்டு அவர்கள் பிரிய வேண்டி வரும். இதான் உலகமா. கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம், எத்தனையோ உதாரணம். நேற்று முந்த நாள் நடந்த ஒரு மனதை வருத்திய ஒரு சம்பவம், ஒரு தாய், இளம் வயசு தாயார் திடீரென்று கால் தவறி வீட்டுக்குள்ளே வழுக்கி தடுக்கி கீழே விழுந்தார். விழுந்த உடனே எழுந்தார். இது நடக்குது 2:30-3 மணிக்கும் இடையில். பிள்ளைகள் எல்லாம் ஓடி வந்தது, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரி என்று காலை கையை உதறி பார்த்தால் ஒன்றும் கிடையாது. அதற்கு பின்னால் கொஞ்சம் வாந்தி போயிருக்கிறது. விழுந்து தலைப்பட்டு வாந்தி போனால் உடனே வைத்தியசாலையை நாட வேண்டும். இது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உலக சம்பந்தமான ஒரு பொது விதி, ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை. 2 பெனடோலை போட்டுவிட்டு அப்படியே தூங்கி விடுகிறார். 1 மணி ஆகிறது, 5 மணி ஆகிறது, தான் எழும்பவில்லை என்று எழுப்பி பார்த்தால் எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாத ஜடமாக இருக்கிறார். கோமா நிலைக்கு தள்ளப்பட்டு இன்றும் கூட கொழும்பு பெரியாஸ்பத்திரியிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 நாளைக்கு முன்னால கேள்விப்பட்டதால் கண்ணை மாத்திரம் திறக்கிறார். இப்பொழுது அவர்களுடைய குடும்ப நிலையை கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். அவர்களுடைய குழந்தைகளுடைய நிலை என்ன? ஒரு வீட்டுடைய இல்லம் தரத்தி அந்த வீட்டில இல்லாமல் படுத்த படுக்கைக்கு போனால் அந்த வீட்டுடைய காலை தொடக்கம் மாலை வரைக்கும் அந்த வீட்டுடைய நிலை என்னவாகும்? எங்களுடைய மனைவி ஒரு நாளைக்கு எங்களுடைய வீட்டுக்குள் இல்லை என்றால் அதனுடைய அல்லோல கல்லோலத்தை வார்த்தையால் வர்ணிக்க முடியுமா? முடியாது. கண்ணியமானவர்களே, இப்படி ஒரு சம்பவம் அல்ல, 2 சம்பவம் அல்ல, முடிந்த ரமதானுடைய மாதத்திலே 7வது அல்லது 8வது நோன்பு இரவு பொழுதிலே 1:30 மணி இருக்கும். டெலிபோனை எடுத்து பார்த்தால் ஒரு SMS வந்திருக்கிறது, மகருக்கு கொஞ்சம் சுகஹீனமாக இருக்கிறது, வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், ஹஜ்ரத் கொஞ்சம் துஆ செய்து கொள்ளுங்கள். யாரோ தெரியாது, என்னமோ தெரியாது என்று அந்த நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்தி பேசி பார்த்தால் 9 வயசு அல்லது 8 வயசு மக்தபிலே ஓதுகின்ற ஒரு மாணவி, முடிந்த 7 நோன்புகளையும் பிடித்து எட்டாவது நோன்பையும் பிடிக்க அசர் நேரமாக பொழுது கொஞ்சம் மயக்கம் போல வர மூச்சு எல்லாம் கொஞ்சம் மஞ்சள் நிறமாக அவசரமாக வைத்தியசாலையிலே கண்டியிலே அனுமதிக்கப்பட அதற்கு பின்னால் அவர்கள் துவா செய்யுமாறு சொல்லி அடுத்த நாள் காலையிலே ஒரு 10:30 மணி இருக்கும் அதே நம்பரில் இருந்து அழைப்பு வருகிறது. அழுதழுது குரல் கம்மிய நிலைமையிலே பேசுகிறார், அதில் துவா செய்து கொள்ளுங்கள், உடனடியாக ஆம்புலன்ஸிலே மகரகமைக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ண சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் கூட மகரகமை வைத்தியசாலையிலே அந்த குழந்தை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ரத்தம் தண்ணீராகி கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலே சீவன் இல்லாமல் முழங்காலுக்கு கீழால் சீவன் அற்று போய் கீழே விடும் என்று தெரியாது. எங்கும் தனியே அனுப்பக்கூடாது. மலசல கூடத்திற்குள் செல்லுகின்ற பொழுது கூட கதவை லொக் பண்ணி விட்டு போக முடியாது. இது லைஃப் ஸ்டைல். கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, நான் கேட்கிறேன், இந்த உலகத்துடைய இன்பம் இது இன்பமாயதே? கணவனும் மனைவியும் வாழ்கின்றார்கள், திடீரென்று யாராவது மௌத்தாகி போனால் கணவன் இறந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஜனாதாவை தூக்குகின்ற பொழுது மார்க்கத்துடைய விளக்கம் இல்லாத சில வீடுகளில் நீங்கள் இந்த காட்சியை பார்த்திருப்பீர்கள். மனைவி அடம்பிடிப்பார், தூக்க விடாமல் அழுவார், அவள் செஞ்சுவார், அவள் கலருவார், தலைவிரி கோலமாகி எல்லோருக்கும் முன்னால கட்டி கதறி அந்த வீட்டை இரண்டாக்கி விடுவார். இந்த நேரத்தில் யாராவது அவருடைய முதுகை தட்டி சொல்லுங்களேன் பார்ப்போம், கணவனோடு இவ்வளவு இரக்கமாக இருக்கிறார், மாஷா அல்லாஹ், கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டார், திரும்ப அவரால் வந்து கொள்ள முடியாது. 15-20 வருடங்கள் கணவன் மனைவியாக ஒரே பெட்ரூமுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள், பிரச்சனை இல்லை, உன் ஆசையை ஏன் கெடுப்பார்? எனவே இன்று நைட் மாத்திரம், இன்றைய இரவு மாத்திரம் உன்னுடைய கணவனுக்கு பக்கத்திலே நீ தூங்கிக் கொள். நாளை காலையிலே நாம் வந்து ஜனாதாவை அடக்குகிறோம் என்று சொன்னால் சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே எந்த பெண்மணியும் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார் என்றால் இதுதான் யதார்த்தம். இருக்கின்ற வரைக்கும் உறவு, இருக்கின்ற வரைக்கும் கணவன் மனைவி, தாய் தகப்பன், சகோதர சகோதரிகள், அவர்களை குறை சொல்லவில்லை. அவர்கள் இருந்து நாங்கள் அழுது எங்களுக்கு இதை சொன்னாலும் சத்தியமாக நாங்களும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு வினோதமான முடிவுதான் இது என்றால் இந்த உலகத்தின் உறவுகள் நிரந்தரமானதல்ல, இந்த உலகத்தின் உடைமைகள் நிரந்தரமானதல்ல. அதற்குள்ளே எத்தனையோ பிரச்சனைகள், நான் சொன்ன மாதிரி திடீரென்று நோய் வருகிறது, திடீரென்று மயக்கம் வருகிறது, திடீரென்று இடது கையிலே வருத்தம் வருகிறது. போய் செக் பண்ணி பார்த்தால் மவுத்து வரைக்கும் மாத்திரை பாவிக்க வேண்டிய நிரந்தர நோயாளிகளாக 40 தாண்டுகின்ற பொழுதே எத்தனையோ பேர் அதற்காக தள்ளப்படுகிறார்கள். இதுதான் உலக வாழ்க்கையின் நியதி கண்ணியமானவர்கள், இதுதான் யதார்த்தம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஃபத்துல் முஃமின் அல் மௌத். இந்த உலகத்தில் ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஆகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா அவனை மௌத்தாக்குறது தான். அவன் அல்லாஹுக்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற ஒரு சில வினாடிகளுக்கு முன்னால் அவன் நேரடியாக பார்க்குகின்ற ஒரு மௌத்துக்கு பின்னால் உள்ள ஈமானுக்குரிய விஷயத்திலே முதலாவது அவன் முகம் கொடுப்பதை மலக்குள் மௌத்தை நேரடியாக பார்ப்பார். அவர் சிரித்த முகத்தோடு வந்தால் அந்த வினாடியில் இருந்து அவனுக்கு சொர்க்கம் ஆரம்பித்து விடும். அவர் பயங்கரமான தோற்றத்தில் முன்னால் வந்துவிட்டால் அந்த வினாடியில் இருந்து இவனுக்கு நரகம் ஆரம்பித்து விடும். நரகமா சுவர்க்கமா முடிவெடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்குள்ளே இருக்கின்ற இந்த போலி வாழ்க்கை, அதை வாழ்வோம், அதை அனுபவிப்போம், கலாலான முறையில் அதற்காக உழைப்போம், குடும்பத்தோடு இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஆனால் யதார்த்தத்தை மறக்காத ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையாக, ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை நாம் கடைபிடித்துக் கொள்வோம். அப்படி நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கை சுவர்த்தமாகும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அல்லாஹ்வால் அமானிதமாக தரப்பட்டிருக்கிற இந்த குறுகிய கால வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமான முறையில் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் அமைத்துக் கொள்ள நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்துவிட்ட ஒரு அன்பான், தெரியாமல் செய்கிற பாவங்களை விட இதுவெல்லாம் பாவம் என்பதை தெரிந்து கொண்டே துணிந்து பாவம் செய்கிறோம். யார் வட்டி ஹராம் என்று தெரியும், ஆனாலும் விட முடியாமல் சிந்தாடி கொண்டிருக்கிறோம். நாயனை ஜினா ஹராம் என்று தெரியும், ஆனாலும் பல பேர் அதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இப்படி ஒவ்வொரு பாவமும் இதுனால் ஒதுக்கப்பட்டது, தடுக்கப்பட்டது, வெறுக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டே துணிந்து பாவம் செய்கிறோம். ரப்பே, இந்த வரத்து துணிச்சலை விட்டு எங்களுடைய உள்ளங்களை பாதுகாத்தருள்வாயா. பாவம் என்றால் ஒரு அச்சத்தையும், பாவம் என்றால் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி அந்த பாவத்தை விட்டு எங்களை தூரமாக்கி விடுவாயா. உனக்கு விருப்பமான நன்மையான காரியங்களில் ஆசை ஆர்வம் உள்ள உள்ளங்களாக எங்கள் உள்ளங்களை ஆக்கி அருள்வாயா. யார் எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிட ரப்பே. அவர்கள் யாரெல்லாம் மௌத்தாகி மன்னரையிலே வாழ்கிறார்களோ அத்தனை பேருடைய கபர்களையும் சொற்க பூங்காக்களாக ஆக்கிறியா அல்லா. வயோதிகமான அந்த பெற்றோர்களை நோவினை செய்கிறாரே நாயனே, அவர்களுக்காக நான் துவா கேட்டால் எந்த சிறையும் இல்லாமல் அதை அங்கீகரிப்பேன் என்று நீ வாதா செய்திருக்கிறாய் ரப்பே. இந்த புனிதமான நாளில் புனிதமான இடத்திலே இருந்து நிலத்திலே கையேந்துகிறோம் ரப்பே. அப்படியான மௌத்தாக்கோன் எங்கள் பெற்றோர்கள் அனைவர்களுடைய கபர்களையும் சொற்க பூங்காக்களாக நீ ஆக்கி அருள்வாயா. ஹயாத்தோடு வாழுகின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயா. எத்தனை கோடி கொடுத்தாலும் கொடுத்து வாங்க முடியாத அவர்களுடைய உள்ளத்தால் வருகின்ற அந்த ஆனந்த கண்ணீரோடு எழுகின்ற அந்த பாசிபமான துவாவுடைய வரக்கத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்ற அந்த ஒரு அவர்களுடைய பெற்றோர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற துவாவை அடைந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். அவர்களுடைய பதுவா சாபத்தை விட்டும் எங்களை மாத்திரமல்ல எங்களுடைய முழு பரம்பரையை பாதுகாக்கிற ரப்பே. அவர்களுடைய கால் பாதத்தின் கீழால் உள்ள சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்கிறியா அல்லாஹ். கொடூரமான பயங்கரமான நோய்களை விட்டும் எங்களை பாதுகாக்கிற ரப்பே. எங்களால் செலவழிக்க முடியாத நோய்களை விட்டும், எங்களால் தாங்க முடியாத நோய்களை விட்டும் எங்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய உடம்பிலே இருந்து வெளியேறுகின்ற அசுத்தங்கள் நஜீசுகளில் எந்த தங்கு தடையும் இல்லாமல் மௌத்து வரைக்கும் இயற்கையாகவே இலேசாகவே அது வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். அதிலே அடைப்புகளை தந்து எங்களை சோதிக்கிறாரையா அல்லாஹ். அந்த கொடூரத்தை எங்களால் தாங்க முடியாது நாயனே. அதே மாதிரி அந்த உடம்பிலே இருந்து வெளியேறுகின்ற அசுத்தங்களை நஜீசுகளை நாங்களாகவே சுய உணர்வோடு எங்களுடைய இடது கையால் தானாக கழுவி சுத்தம் செய்து கொண்டிருக்கும் நிலைமையில் எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ். எங்களை அசுத்தங்களில் எங்களை மனைவிகளோ எங்களுடைய பிள்ளைகளோ கையடிக்கும் வரைக்கும் உள்ள நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து நிரப்பே. எங்களை கடைசி மூச்சுக்களை வைத்தியசாலைகளிலே கழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு எங்களை ஆளாக்கிறாரையா அல்லாஹ். குடும்பம் அப்படியே சூழ இருந்து கனிமாவை ஞாபகப்படுத்த அந்த கனிமாவை உரத்த குரலில் சொல்லிக்கொண்டே இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த வருடம் யாரெல்லாம் புனிதமான ஹஜ்ஜுடைய பயணத்திற்காக நியத்து வைத்திருக்கிறார்களோ அத்துணை பேருடைய ஹலாலான நியத்துகளையும் கபூல் செய்து அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்ள தேவையான வசதி வாய்ப்புகளை கொடுத்து அவர்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் பறக்க செஞ்சிரியா அல்லாஹ். இன்னும் யாரெல்லாம் அந்த புனிதமான கண்கொள்ளா காட்சியை காணாமல் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கண்டு கழித்திட வேண்டும் என்ற ஏக்கத்தோடு அவாவோடு இருக்கிறார்களோ மௌத்துக்கு முன்னால் ஒரு தடவையாவது உன்னுடைய திருவீட்டை தருகித்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தங்க நாவத்தை மொழிகின்ற அந்த சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு நசீபாக்கிற ரப்பே. எங்கள் அனைவர்களுடைய கடைசி முடிவையும் நல்ல முடிவாக்கிறார்கள். கேவலமான பாவத்தோடு மௌத்த தந்தைகளை சோதிக்கிறாரையா அல்லாஹ், எங்களை கேவலப்படுத்துகிறாரையா அல்லாஹ். உனக்காக எத்தனை அமல்கள் செய்கிறோம் அதில் ஏதாவது ஒன்றை நீ பொருந்திக் கொண்டாய் என்றால் அந்த அமலோடு எங்களை கடைசி மூச்சை வாங்கிறியா அல்லாஹ். கனிமாவை மொழிந்தவர்களாக சிரித்த முகத்தோடு சுவர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்து ரசித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தை மாத்திரம் எங்களுக்கும் எங்களுடைய முழு பரம்பரைக்குமே நசீபாக்கிற ரப்பே. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹ்.